முதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக ஆமைகள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சென்னை மாணவர் கடலாமை பாதுகாப்பு குழுவின் உதவி நிர்வாக இயக்குனர் திரு நா வி ஹரிஷ் அவர்கள் ஆமை என்னும் அற்புத உயிரினம் பற்றி பல தகவல்களை நம்முடன் வழங்கினார். இவருடன் இணைந்து உரையாடுபவர் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
சார் வணக்கம். சார்
வணக்கம். சார் புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஹரீஷ். நான் வந்து சென்னையில இருக்கிற மாணவர் கடலாமை பாதுகாப்பு குழுல கடந்த 12 வருஷமா ஒரு வாலண்டியரா இருக்கேன். இன்னைக்கு உலக ஆமைகள் தினம். சோ அத முன்னிட்டு உங்களோட கடலாமைகளை பற்றி பல தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன்.
சார், இப்போ ஒவ்வொரு ஜீவன்களும் நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய கடமையும் இருக்கு, அதை வந்து பயன்படக்கூடிய வகையிலையும் ஒரு மனிதர்களுக்கு நிச்சயம் அதோட கடமை இருக்கு. இப்போ அந்த வகைகள்ல ஒரு எல்லாருக்கும் அறிந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டா, இன்றைய தினம் உலக ஆமைகள் தினம். அந்த வகையில வந்து ஆமைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை வகையான ஆமைகள் இருக்கு, அது என்னென்ன, அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார் முதல்ல.
கண்டிப்பா. சோ இப்ப ஆமைகள்னு நம்ம பார்த்தாலே ஆமையிலேயே வந்து பொதுவா மூணு வகையான ஆமைகள் சொல்லலாம். கடல் ஆமை சொல்லலாம், அப்புறம் நிலத்துல இருக்கக்கூடிய ஆமைகள் சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து ஆறு குளம் குட்டை இது போல நன்னீர்ல இருக்கக்கூடிய ஆமைகள் சொல்லலாம். இது வந்து பொதுவான மூன்று பிரிவு. அதுல இந்த கடலாமைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கடலாமைக்குள்ளேயே இன்றைக்கு வந்து உலகத்துல வந்து ஏழு விதமான கடலாமைகள் இருக்கு. இந்தியாவில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இடுற ஆமைகள் பாத்தீங்கன்னா இப்ப ஆலிவ் ரிட்லி சீ டர்டில்னு சொல்லுவாங்க. அது வந்து உலகத்திலேயே வந்து அதாவது கூட்டமா வந்து முட்டை போடக்கூடிய ஒரு வகையை சேர்ந்தது. உலகத்திலேயே மூணு இடத்துலதான் அது வந்து கூட்டமா முட்டை போடும். அதாவது அதுல வந்து ஒரிசா வந்து ஒரு பெரிய முட்டையிடுற கடல் பகுதி. சோ அங்க ஒரிசால வந்து மாஸ் நெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாஸ் நெஸ்டிங் ஆலிவ் ரிட்லி பண்ணுதுங்க ஒரிசால. சோ அது வந்து ஒரு சிறப்பு அம்சம். இப்ப ஆலிவ் ரிட்லி போலவே கெம்ஸ் ரிட்லின்னு சொல்லி இன்னொரு வகையான ஆமை இருக்கு நார்த் அமெரிக்கால. அதுக்கப்புறம் வந்து லாகர் ஹெட் டர்டில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆமை இருக்கு. அப்புறம் லெதர் பேக் டர்டில் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலயே இந்த ஏழு வகையிலேயே இருக்கிறதுலே பெரிய ஆமைன்னு பார்த்தோம்னா அந்த லெதர் பேக் ஆமைகள் தான். அதுவும் அது வந்து குறிப்பா ஜெல்லி ஃபிஷ் மட்டும்தான் சாப்பிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியால வந்து பிளாட் பேக் டர்டில்னு சொல்லி இருக்கு. அதாவது இப்ப ஆமைகள் பாத்தீங்கனாலே வந்து பொதுவா பயங்கரமான தூரம் வந்து டிராவல் பண்ணி அந்த வலசை செய்யக்கூடிய கடல் பிராணி. அதாவது டிஸ்டன்ஸ்னா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஒரு வருஷத்துல வந்து ஆமையால கடக்க முடியும். ஆனா இந்த ஆஸ்திரேலியன் பிளாட் பேக் டர்டிலும் அதுக்கப்புறம் ஹாக்ஸ்பில் டர்டில்னு சொல்லி தமிழ்ல கிளிமூக்கு ஆமைன்னு சொல்லுவாங்க, இந்த ரெண்டு ஆமைகள் மட்டும் ரொம்ப தூரம் போகாம அதாவது அந்த அது இருக்கக்கூடிய இடத்து பக்கத்திலேயே வசிச்சுட்டு இருக்கும். சோ இதான் பேசிக்கா ஏழு வகையான ஆமைகள். அண்ட் கடைசியா ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், கிரீன் டர்டில்னு சொல்லி அதாவது கடல் பில்லு மட்டும் பெரும்பாலும் சாப்பிடக்கூடிய ஒரு வகையான ஆமைகள் ஆமை இருக்கு. சோ இதோட சேர்த்து மொத்தமா ஏழு வகையான கடல் ஆமைகள் இருக்கு உலகத்துல.
இப்போ அதோட முட்டையிடும் விதங்கள் வந்து எந்த மாதிரி, அது ஒரு அமைப்பு எப்படி அமைச்சுக்குது, அதோட டைமிங் எத்தனை காலங்கள் அது எடுத்துக்கப்படுது, அது எந்த அளவுக்கு அது பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த முட்டைகளை பொறிச்சு அதை வரவழைச்சு, அது எந்த அளவுக்கு அதோட பணிகள் வந்து எந்த அளவுக்கு ஆமைகள் வந்து செய்யுது சார்?
இப்ப ஆமைகள் பாத்தீங்கன்னா ஆமைகள் வந்து 110 மில்லியன் வருடங்களா உலகத்துல இருக்கு. அதாவது டைனோசருக்கு முன்னாலிருந்து கடல் ஆமைகள் இருக்கு. சோ அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் இப்ப கடல் ஆமை பாத்தீங்கன்னா கடல்ல வந்து அதால முட்டை போட முடியாது. முட்டைகள் வந்து கடல்ல பொழைக்கக்கூடிய சான்ஸே இல்லை, மீன் போல கிடையாது ஆமை. சோ ஆமை வந்து அந்த கடற்கரைக்கு வந்து ஒரு ஈரம் இல்லாத பகுதியை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கதான் வந்து அதால முட்டையிட முடியும். இப்ப ஆமைகள் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த குட்டியோட இப்ப நம்ம பாலூட்டிகள் இப்ப குரங்கோ மனுஷனோ இல்ல புலியோ சிங்கமோ அதுக்கு எப்படி அதோட குழந்தைகளோட ஒரு உறவு இருக்கு, அதுக்கு ரொம்ப நாள் அந்த குட்டிகளை பாதுகாத்துட்டு அது பெருசாகிற வரைக்கும் அது தாய் கூடவே இருக்கும். ஆனா ஆமைகளுக்கு வந்து அப்படி கிடையாது. இப்போ ஒரு முட்டை போட்டுருச்சுன்னு சொன்னா அது அப்படியே வந்து திரும்ப தாய் வந்து உள்ள போயிடும். சோ இப்ப இந்த முட்டை போடுற ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துல இருந்து ஆரம்பிச்சு சில நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் கூட போக வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப இந்த ஆமைகள் பாத்தீங்கன்னா காஞ்ச மணல் பகுதிக்கு வந்துட்டு அதோட பின்கால்களால ஒரு பானை வடிவத்துல ஒரு குழி தோண்டும். பானைக்குள்ள நூத்துக்கணக்கான முட்டைகள் வந்து போட்டுட்டு அந்த குழியை மறைச்சிட்டு அப்புறம் திரும்ப கடல் உள்ள போயிடும். 45 நாள் கழிச்சு குட்டிகளே ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். கடலாமைகளோட அதிசயமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப அந்த குட்டிகள் வந்து வெளியே வரும்பொழுது அது எந்த பக்கம் வெளிச்சமா இருக்கோ அந்த பக்கம் அதால தானாகவே நடந்து போக முடியும். ஆனால அது பிறந்த நிமிஷத்துல இருந்தே அது வந்து தாயை சார்ந்து இல்லவே இல்லை அந்த குட்டிகள். சோ அந்த நூத்து கணக்கான குட்டிகளும் எந்த பக்கம் வெளிச்சமா இருக்கோ அந்த பக்கம் போயிடும். சோ ஒரு இயற்கையான சூழல்ல பாத்தீங்கன்னா கடல் தான் இன்னைக்குமே வெளிச்சமா இருக்கும். ஆனா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து பெரும்பாலான கடற்கரையில வந்து மனிதர்கள் குடியிருப்புகளோ இல்ல பல விதமான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுனால நிலத்து பக்கம்தான் வெளிச்சம் அதிகமா இருக்கு. அதனால இந்த குட்டிகள் வந்து நம்ம முட்டைகளை எடுத்து சேகரிச்சு பத்திரமா நம்ம அந்த 45 நாள் பார்த்துட்டு அதை கடலுக்குள்ள விடலன்னு சொன்னோம்னா பல இடங்கள்ல வந்து குட்டிகள் வந்து தானாவே கடலுக்குள்ள போக முடியாது. எல்லாமே ரோடு பக்கம் போயிடும், இல்ல அந்த நிலத்து பக்கம் போயிட்டு அங்க இருக்கிற விலங்குகளோ இல்ல சம்டைம்ஸ் தண்ணி இல்லாம இறந்து போயிடும். சோ அதனால வந்து அந்த ஆமை குட்டிகளால பழைக்க முடியாது. அதனால நம்ம பல இடங்கள்ல வந்து இப்ப சென்னையில வந்து இந்த முட்டைகளை நம்ம எடுத்து அதுக்கப்புறம் ஒரு தனியான காப்பகத்துல அதை வச்சு அதுக்கப்புறம் 45 நாள் கழிச்சு அந்த குஞ்சுகள் பொறிச்ச உடனே நம்ம வந்து அந்த டார்ச் லைட் அடிச்சு அதை வழி அனுப்பி விடுற மாதிரியான ஒரு செயல்பாடு நம்ம செய்ய வேண்டியிருக்கு இன்னைக்கு.
இப்போ அந்த நட்சத்திர ஆமைகள் அப்படிங்கிற வகையில வந்து மனிதர்கள் வந்து இதை வந்து வேற நாடுகளுக்கு கொண்டு போவதும் அதை வந்து தடை செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் அதை பாதுகாத்து அதை மறுபடியும் அதை கடலில் கொண்டு போகிறதாகவும் ஒரு செயல்பாடுகள் இருக்கு. அந்த அந்த மாதிரி உள்ள நிகழ்வுகள் அப்படின்னா அது என்ன சார், அது எந்த அளவுக்கு அதோட சிறப்பு வாய்ந்த விஷயம்?
நட்சத்திர ஆமைன்னு நம்ம சொல்லும் பொழுது இப்ப நட்சத்திர ஆமை வந்து ஒரு கடல் ஆமை கிடையாது, அது வந்து ஒரு நிலத்தாமை. அண்ட் இந்த ஆமைகளே வந்து பெரும்பாலும் இப்ப கடல் ஆமையை விட்டோம்னா இப்ப நன்னீர்ல இருக்கக்கூடிய ஆமைகளும் நிலத்துல இருக்கக்கூடிய ஆமைகளும் இந்த பெட் ட்ரேட்ல வந்து அடிக்கடி கடத்தப்படக்கூடிய விலங்குகளா ஆயிடுச்சு இன்னைக்கு. அதனால இப்ப இந்த டார்க் டார்டைஸ் அதாவது நட்சத்திர ஆமைன்றது வந்து இப்ப சென்னையிலேயே நீங்க கிண்டி நேஷனல் பார்க்கோ இந்த மாதிரி முட்புதர் காடுகள்ல வந்து அதிகமா அதை பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு வந்து நம்மளால அதை பார்க்க முடியாது, ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதோட எண்ணிக்கை. ஏன்னா அதை வந்து ஒரு செல்லப்பிராணியா வீட்டுல வளர்க்கறதுக்கு வந்து பல நாடுகளுக்கு வந்து அதை கடத்தி எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஆமைகள் வந்து பல நாட்கள் வந்து இப்ப உணவு இல்லாம அதால வந்து சர்வைவ் பண்ண முடியும். அதனால அந்த காரண கட்டத்தினால இந்த ஆமைகளை கடத்துற ஒரு தொழில் வந்து நடந்துட்டே இருக்கு. சோ அத மாதிரி நம்ம அக்வேரியம்ஸ்ல கூட நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம்னா நீந்தக்கூடிய அந்த நன்னீர் ஆமைகளை வந்து கடத்துறாங்க. அதெல்லாம் பெரும்பாலும் நார்த் அமெரிக்கால இருந்து கடத்திட்டு வராங்க. சோ அதனால வந்து இந்த மாதிரியான ஒரு தொழில் வந்து போயிட்டே இருக்கு. ஆனா அது வந்து ஒரு ஆமைகளுக்குன்னு மட்டும் நம்ம தனியா பார்க்க முடியாது. ஏன்னா ஆமைகள் வந்து ஒரு பெரிய உயிர் சுழற்சியோட ஒரு பங்கு. அந்த கடல் ஆமைகளே எடுத்துக்கிட்டோன்னா இப்ப இந்த லெதர் பேக் ஆமைன்ற ஆமை வந்து ஜெல்லி ஃபிஷ மட்டும்தான் சாப்பிடும். இப்ப அந்த லெதர் பேக் ஆமைகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா ஜெல்லி ஃபிஷோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாயிடும். அண்ட் ஜெல்லி ஃபிஷோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா மீனோட வளம் குறைஞ்சிரும். அதனால வந்து அந்த ஆமைகள் வந்து அந்த உணவு சங்கிலியில வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பிராணி. அதனால வந்து அதை கடத்துறதோ இல்ல அதனால வந்து அதை கடத்துறதுன்றது வந்து அதை வந்து அதோட சூழல்ல அது செய்துகிட்டு இருக்கிற ரோல்ல இருந்து நம்ம அதை வெளியெடுக்கிறோம். அதனால அது வந்து அந்த சுற்றுப்புற சூழல அதிகமா பாதிக்கும்.
இது மாதிரி சம்பவங்கள் நடக்க போறப்போ நம்மளுடைய காவல்துறையினர் அதை வந்து தடுக்கும் வகையில் சட்டங்களும் கடுமையான வகைகள்ல விலங்குகளை பாதுகாக்கும் வகையில சிறப்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க.
ஆமா.
அதே போல சார், இப்போ கடல் ஆமை அப்படின்னு சொன்னீங்க, இந்த கடல் ஆமைக்கும் இப்ப சாதாரணமா உள்ள ஆமைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்?
இப்ப வித்தியாசம்ன்றது நம்ம பார்த்தோம்னா இப்ப கடல் ஆமைகள் வந்து ரொம்ப வேகமா நீந்தக்கூடிய பிராணிகள். அதனால வந்து இப்ப ஆனா நிலத்துல இருக்கிற ஆமை வந்து பயங்கர மெதுவா அது போகக்கூடிய பிராணி. அதனால பாத்தீங்கன்னா இப்ப அதோட ஓடோட அமைப்பே ரெண்டுத்துக்குமே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இப்ப நிலத்துல இருக்கக்கூடிய ஆமை வேகமா போக முடியாததுனால அதோட பாதுகாப்புக்கு அதோட தலை கால்கள் எல்லாமே அந்த ஓடுக்குள்ள போக முடியணும். அதனால அந்த ஓடு வந்து நல்ல ஒரு எப்படி சொல்லுது, ஒரு ரவுண்டா அந்த டோம் ஷேப்ல இருக்கும். ஆனா இப்ப கடல் ஆமைகளுக்கு பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கும் அந்த ஓடு. இப்ப அதோட தலையும் அதோட துடுப்புகளும் வந்து உள்ள போக முடியாது. இப்ப கடல் ஆமைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு வித்தியாசம் வந்து கடல் ஆமைக்கு வந்து நீந்தறதுக்காக அந்த போட்ல இருக்கிற துடுப்பு மாதிரி இருக்கும் அதோட முன்கால்கள். அதை வச்சுதான் அதால நீந்த முடியும். சோ ஆனா இப்ப நிலத்துல இருக்கிற ஆமைக்கு பாத்தீங்கன்னா கால் இருக்கும் நடந்து போகிற மாதிரி. அதனால சோ இப்ப கடல் ஆமைக்கு வந்து அது ஓடுக்குள்ள அதோட தலை துடுப்புகள்லாம் உள்ள போக முடியாது. அது வந்து எப்பவுமே வேகமா நீந்தறது தான் அது வந்து அதை பாதுகாத்துக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு திறனா இருக்கு. ஆனா நிலத்துல இருக்கிற ஆமை வந்து உள்ள போக முடியும் தலையும் கால்களும். சோ அதனால இந்த ஷெல்லோட வடிவம் இந்த ஓடோட வடிவமே ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். நிறைய இடத்துல இப்ப நில ஆமை பாத்தீங்கன்னா தண்ணி பக்கத்திலே வராது, அதாவது அது வந்து குடிக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி பக்கத்துல வரும், அத தண்ணியில தூக்கி போட்டா செத்து போயிரும், அதால நீந்த முடியாது. ஆனா இப்ப கடல் ஆமை பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பா ஆண் ஆமைகள் பாத்தீங்கன்னா பெண்ணாவது இப்ப முட்டை போடுறதுக்கு கடல்ல இருந்து வெளியே வரும், ஆனா ஆண் ஆமைகள் வந்து முழு வாழ்க்கையுமே கடலுக்குள்ளதான். அதனால வந்து கடல் ஆமைகள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்ப நன்னீர் ஆமை பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இது, இப்ப நிலத்தாமை மாதிரியும் இருக்கும் ஆனா அதால தண்ணியிலையும் நீந்த முடியும். இப்ப அதோட கால்கள் பாத்தீங்கன்னா விரல்கள் மாதிரியும் இருக்கும், அந்த விரல்களுக்கு நடுவுல ஜவ்வு மாதிரி இருக்கும், அதாவது வாத்தோட கால் மாதிரி இருக்கும், அதனால தண்ணியிலையும் நீந்த முடியும். அதோட தலையும் கைகள் கால்கள்லாம் உள்ள போக முடியும் ஓட்டுக்குள்ள, அதே சமயத்துல தண்ணியிலையும் இருக்கும். சோ அதான் பேசிக்கான வித்தியாசங்கள்.
சார் இப்போ வந்து கடல் ஆமைகள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா கடல்கள்ல வந்து எந்த மாதிரி அதோட வாழ்க்கை முறை இருக்குது, எந்த மாதிரி அதோட உணவு முறைகளா இருக்கட்டும், எல்லாமே அதோட செயல்பாடுகள் என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு?
எல்லா வகையான ஆமைகளும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான நான் சொன்ன ரெண்டு வகையான ஆமைகள் மட்டும் ரொம்ப தூரம் வலசை செய்யறது கிடையாது, அதே குறிப்பிட்ட ஏரியாலேயே இருக்கும்னு சொன்னா. ஆனா மற்றபடி இந்த மிச்ச வகையான ஆமைகள் வந்து எப்பவுமே அவங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நீந்திக்கிட்டே இருப்பாங்க உணவை தேடி. அதுவும் இப்ப ஆமைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பான உணவு தான் சாப்பிட முடியும், அதுவும் ஒரு ஒரு ஆமைக்கும் வித்தியாசமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன கிரீன் டர்டில்ன்றது கடல் புல் பில்லு மட்டும்தான் சாப்பிடும், வேற எங்கேயுமே இருக்க முடியாது. இப்ப இந்தியாலயே பாத்தீங்கன்னா லட்சத்தீப் தீவுகள்ல இருக்கு, அந்தமான் தீவுகள் பக்கத்துல இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம ராமேஸ்வரம் பக்கத்துல அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார்னு சொல்ற இடங்கள்ல தான், ஏன்னா இந்த இடங்கள்ல தான் கடல் பில்லு வளருது, அது மட்டும்தான் அது சாப்பிடும், மற்ற விஷயங்களும் சாப்பிடும் ஆனா ரொம்ப குறைந்த அளவுல. இப்ப லெதர் பேக் ஆமை பாத்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் மட்டும்தான் அது சாப்பிடும், வேற எதுவுமே சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் அத போல ஹாக்ஸ்பில் டர்டில்னு சொல்றாங்க கிளிமூக்கு ஆமைன்னு, கிளிமூக்கு ஆமை பாத்தீங்கன்னா பவளப்பாறைகள் அதாவது கோரல் ரீஃப்ஸ்ல மட்டும்தான் அதால அதை பார்க்க முடியும், ஏன்னா அங்க வளரக்கூடிய அந்த கோரல் ரீஃபோடய வளரக்கூடிய ஸ்பஞ்சஸ் சொல்லுவாங்க, அந்த ஸ்பஞ்சஸ மட்டும்தான் அதால சாப்பிட முடியும். அதனால வந்து இந்த ஆமை வந்து ஒரு விஷயம் வந்து அதோட உணவு பழக்கங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஒரு விஷயமா இருக்கும். அதோட வாய் அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏழு விதமான ஆமைக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒன்னொன்னுக்கும் வித்தியாசமா இருக்கும் அதோட உணவு பழக்கங்கள் ஏற்ற மாதிரி. அண்ட் இன்னொரு சிறப்பான விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப ஆமைகள் வந்து எந்த கடற்கரையில பறக்குதோ அதே இடத்துக்கு தான் திரும்ப வந்து முட்டைப்படும், அதாவது இப்ப சில ஆமைகள்லாம் வந்து 12 வருஷம் ஆகும். இப்ப சென்னையில இருக்கக்கூடிய அந்த ஆலிவ் ரிட்லி ஆமைகள் 12 வருஷம் கழிச்சுதான் முட்டைப்படும், ஆனா அதே இடத்துலதான் திரும்ப வரும், அதேனா எக்ஸாக்டா அதே இடம் இல்ல, ஒரு 6-7 கிலோமீட்டர் தான் அந்த பகுதிக்குள்ளதான் அது வந்து திரும்ப முட்டைப்படும். அதனால எப்படி வழி கண்டுபிடிக்குது, எதை வச்சு வழி கண்டுபிடிக்குது, ஏன்னா நமக்கு இவ்வளோ ரோடு இருக்கு இவ்வளோ டிராஃபிக் இதெல்லாம் இருந்து அந்த மாதிரி இடத்துலயே நம்ம தொலைஞ்சு போறோம். ஆனா இப்ப கடல்னு சொல்லும் போது ஒரு ஓப்பனான இடம், எந்த பக்கத்துல எப்படி வச்சு வழி கண்டுபிடிக்குது, 10-12 வருஷம் கழிச்சுன்றது இனி வரைக்கும் யாருக்குமே தெரியாது.
சார் இப்போ இந்தியாவில் ஆமையோட அந்த பரவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு இருக்கு சார்?
இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா பரவல்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்ப காமனான ஆமைகள் வந்து இந்த ஆலிவ் ரிட்லி ஆமை தான். அதுவும் இந்தியால வந்து எல்லா பகுதிகளையும் நான் சொன்ன மாதிரி ஒரிசாலதான் இருக்கிறதுலயே அதிக அளவு நெஸ்டிங் நடக்குது, அதாவது அதிக அளவுல பாக்கலாம். ஒரிசால இருந்து நீங்க அந்த கிழக்கு கடற்கரையில கீழே வர 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 அதோட எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே வரும். ஒரிசாவை விட ஆந்திரால கம்மியா இருக்கும், ஆந்திராவை விட தமிழ்நாட்டுல கம்மியா இருக்கும். வெஸ்டர்ன் சைடு கோஸ்டுக்கு போனீங்கன்னா அரேபியன் கடலுக்கு போனோம்னா அதோட எண்ணிக்கை இன்னும் குறைவு ஆலிவ் ரிட்லி அமைது. சோ இந்தியாவோட மெயின் லேண்டுன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஆலிவ் ரிட்லி தான் முக்கியமா பாக்கலாம். குஜராத்ல மட்டும் நீங்க கிரீன் சீ டர்டில் பாக்கலாம். அதை தவிர இப்ப ஆமையோட முக்கியமான பரவல் எங்க இருக்குன்னு நம்ம இந்தியால பார்த்தோம்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல தான் இருக்கு. அந்தமான் நிக்கோபார்ல 4 விதமான ஆமைகள் வந்து முட்டை போடுது, லெதர் பேக் போடுது, ஆலிவ் ரிட்லி போடுது, கிரீன் டர்டில் போடுது, ஹாக்ஸ்பில், 4 வகையான ஆமைகள் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல தான், அந்த கடற்கரைகள்ல தான் வந்து முட்டப்படுது.
சார், அந்த ஆமைகளோட பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கணும், அதே நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு எடுத்துட்டா என்ன?
இப்ப ஆமைகளோட பாதுகாப்பு வந்து மிக முக்கியமானது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்ப அந்த ஆமைகள் வந்து ஒரு மிக முக்கியமான லிங்க் அந்த உணவு சங்கிலியில. இப்ப ஆமையை வந்து ஒரு சூழல்ல இருந்து நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா அது வந்து மனித வாழ்க்கையும் அது பாதிக்கும். ஏன்னா கடைசியா வந்து இப்ப ஒரு ஆமையோட எண்ணிக்கை வச்சிங்கன்னா அந்த ஜெல்லி ஃபிஷோட எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்கா மேல போயிடும். ஜெல்லி ஃபிஷ் எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா மீனோட எண்ணிக்கை கண்டிப்பா கம்மியாகும். ஸோ மீன் வளத்தை சார்ந்துதான் மனுஷ வாழ்க்கையும் இருக்கு. ஸோ அப்ப அந்த இது இருக்கும்பொழுது நம்மளும் உணவு சங்கிலியில வந்து ஒரு பிராணி தான். கடைசியில நம்ம என்ன மனுஷருக்கு ஆறு அறிவு இருக்குன்னு சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் நம்மளும் கடைசியில ஒரு விலங்கு தான். அந்த உணவு சங்கிலியில நம்ம இயற்கையோட இணைஞ்சிருக்கிற ஒரு பிராணி தான். அதனால இந்த ஆமையோட வாழ்க்கை வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இப்ப சேட்லி நம்ம உலக அளவுல பார்த்தோம்னா ஆமையோட எண்ணிக்கை வந்து பயங்கரமா குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா இப்ப கடற்கரையில சிறிய மீனவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெரும்பாலும் ஆமைகளை பிடிக்கிறது இல்ல. உலக அளவிலேயே நம்ம பார்த்தோம்னா இப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங்னு சொல்ற பிராக்டிஸ், அதாவது இப்ப யூரோப்ல தொடங்கின தொழிற் புரட்சி நேரத்துல இருந்து ஆரம்பிச்ச இந்த விதமா இந்த பெரிய அளவுல மீன் பிடிக்கிற பிராக்டிஸ்லதான் முக்கால்வாசி ஆமைகள் வந்து இறந்து போகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை மாத்திட்டு கொஞ்சம் நம்ம கவனத்தை ஆமைகள் மீது செலுத்துறது வந்து இன்றைய காலகட்டத்துல ரொம்ப முக்கியமா இருக்கு.
ஒவ்வொரு விலங்குகளும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படி எத்தனையோ இருக்கு. அந்த வகையில வந்து இப்போ ஆமைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படி இருந்தா என்ன சார்?
ஆமைகளோட பெரிய பிரச்சனையே மனுஷங்க தான் ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னா. ஏன்னா இப்ப இயற்கையா நம்ம பார்த்தோம்னா இப்ப ஆமைகள் வந்து அதோட உணவு சங்கிலியில அதான் டாப் மோஸ்ட் இருக்கு. ஆமைகளை வேட்டையாடக்கூடிய விலங்குகள் வந்து இயற்கையில ரொம்ப குறைவு. ஆனா இன்னைக்கு வந்து ஆமைகள் அழியற ஒரே காரணம் நான் சொன்ன மாதிரி நம்மளோட மீன் பிடிக்கிற பழக்கம், அதாவது இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரியல் நெட்ஸ்ல வந்து இப்ப ஆமைகள் மாட்டுச்சுன்னா அதால வந்து சுலபமா வெளியே வர முடியாது. அண்ட் ஆமைகள் வந்து தண்ணிக்கு மேல வந்து மூச்செடுத்துட்டு திரும்ப உள்ள போகும். ஸோ அப்ப அந்த வலையில சிக்கும் பொழுது அதால மூச்சோட முடியாம இறந்து போகிறது தான் உலகம் முழுக்க இருக்கிற அந்த அழிவுக்கான காரணம். ஸோ இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஆமைகளோட எதிரி வந்து மனிதர்கள் தான், வேற யாருமே இல்ல. நீங்க ஆமைகள் பத்தி பல ஆச்சரியமான தகவல்களும் தெரிஞ்சிருப்பீங்க, அதே சமயத்துல இன்னைக்கு ஆமைகளோட நிலைமையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் நான் கடைசியா சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப ஆமைகள்ன்றது நம்ம இப்ப நாங்க வந்து கடந்த நான் இப்ப பர்சனலா கடந்த 12 வருஷமாவும் என்னோட அமைப்பு வந்து 1989ல இருந்தோ ஆமைகளோட வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஆனா இப்ப நம்மளை சுத்தி நம்ம பார்த்தோம்னா இயற்கையில வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து இயற்கைக்கு பல சவால்கள் இருக்கு. அதாவது ஆமைகளா இருக்கட்டும், புலிகளா இருக்கட்டும், யானைகளா இருக்கட்டும், பொதுவாகவே காடுகளா இருக்கட்டும், இல்ல கடல்களா இருக்கட்டும், இன்றைய நிலைமையில வந்து இன்னைக்கு இயற்கை வந்து கொஞ்சம் ஒரு அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம மனிதர்களா வந்து ஒரு பொறுப்பெடுக்கிறது வந்து அவசியம். ஏன்னா நம்மளும் ஃபைனா கடைசியா இப்ப இறுதியா பார்த்தோம்னா இயற்கையில ஒரு படைப்பு தான். அதனால வந்து அந்த பொறுப்பை உணர்ந்து நம்மளோட செயல்களை மாத்திட்டு, அதாவது விலங்குகளோ இல்ல இயற்கையோ நம்ம பராமரிக்கிற ஒரு அந்த ஒரு பொறுப்பை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு இருக்கோம். அதனால் மனிதர்களாகிய நாம் அனைத்து ஜீவராசிகளையும் நேசிப்போம், பாதுகாப்போம்.
சார், இன்றைய தினம் உலக ஆமைகள் தினம். ஒவ்வொரு தினங்களும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். இந்த வகையில உலக ஆமைகள் தினத்துல வந்து பல தகவல்களையும் விரிவான வகையில எடுத்துக்கொண்டீங்க. அதே நேரத்துல நம்ம வந்து ஆமைகளை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாக்கணும், அதே நேரத்துல ஆமைகளோட பணிகள் ஒரு மனிதரோட வாழ்வாதாரத்துல எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான வகையில இருக்கு அப்படிங்கிற பல தகவல்களையும் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
உலக ஆமைகள் தினமான இன்று ஆமைகளை பற்றி பல தகவல் கேட்ட புதுகை பண்பலை நேயர்களுக்கு நன்றி. அண்ட் நான் வந்து என் சார்பாகவும் என் நிறுவனம் அதாவது மாணவர் கடலாமை பாதுகாப்பு குழு சென்னை சார்பாகவும் உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரை சென்னை மாணவர் கடலாமை பாதுகாப்பு குழுவின் உதவி நிர்வாக இயக்குனர் திரு நா வி ஹரிஷ் அவர்கள் ஆமை என்னும் அற்புத உயிரினம் பற்றி பல தகவல்களை நம்முடன் வழங்கினார். இவருடன் இணைந்து உரையாடியவர் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.